إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف القرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب அகிலங்கள் அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபஹான ஜல்லா ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தமானதாக சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றிய அவர்களது உத்தம தோழர்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் மீதிலும் ஏனைய எல்லா முஸ்லிம்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். மனிதனை பொறுத்தவரையில் தொழில்நுட்பங்களிலும் அதேபோன்று கல்வி அறிவிலும் அவர்கள் தேர்ச்சி பெற்றதாக தங்களை நினைத்து கொண்டிருந்தாலும் ஒரு சில நிகழ்வுகளை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது உலக அளவிலே அந்த நிகழ்வுகள் நிகழ்கின்ற அந்த சந்தர்ப்பங்களில் அந்த மனிதர்களுடைய அந்த அறிவியலுக்கும் அவர்களுடைய அந்த தொழில்நுட்பங்கள் அதேபோன்று அவர்களுடைய திறமைகளுக்கு அப்பால் அந்த நிகழ்வுகள் அந்த மனிதர்களை ஒரு தாக்குதலை ஏற்படுத்தியே தவிர இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இன்று மனிதனை பொறுத்தவரையில் பூமிக்கு அடியிலே என்ன இருக்கிறது என்பதை அவன் ஆராய்ச்சி செய்கிறான். சந்திரனிலே என்ன இருக்கிறது என்பதை மனிதன் ஆராய்ச்சி செய்கிறான். சமீபத்திலே செவ்வாய் கிரகத்திலே காலடி எடுத்து வைக்கப் போவதாக மனிதன் தன்னை பெருமையாக சொல்லிக் கொள்கிறான். ஆனால் சில நிகழ்வுகள் மனிதர்களுக்கு மத்தியிலேயே நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் விஷயத்திலே மனிதர்களால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு உதாரணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் சமீபத்திலே முழு உலகத்தையும் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நோயை சொல்லலாம், கொரோனா என்கின்ற இந்த ஒரு நோய். இதற்கு மனிதர்கள் இதுவரை சரியான காரணம் என்ன என்பதை பற்றி அவர்கள் அறிவிக்கவில்லை. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் அதனுடைய உண்மையான விவரம் என்ன என்பதை யாரும் இதுவரை உறுதியாக சொல்லவில்லை. ஆனால் இவ்வளவுதான், மனிதன் தொழில்நுட்பத்திலே வளர்ந்திருந்தாலும் தன்னுடைய பொருளாதாரத்தை வைத்து மனிதன் பெருமையடித்தாலும் இந்த நோய்க்கு முன்னால் அவன் முடங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதேபோன்று சமீபத்திலே ஆஸ்திரேலியாவிலே ஒரு காட்டுத்தீ பரவியது. நம் நாட்டை போன்று பல மடங்கு பிரதேசத்தை அது அழித்தது. மனிதர்கள் அவர்களுடைய கையிலே இருந்த சகல தொழில்நுட்பங்களையும் பாவித்து அந்த நெருப்பை அணைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள், அவர்களால் முடியவில்லை. கடைசியிலே பத்திரிகைகளிலேயே போட்டார்கள், மழையின் காரணமாக அந்த தீ கட்டுக்குள் வந்ததாக அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இந்த பூமி அதிர்ச்சிகள் என்கின்ற சில நிகழ்வுகள் திடீரென்று சில பகுதிகளிலே ஏற்பட்டு விடுகின்றன. ஏற்பட்டதற்கு பிறகு ரிச்டர் அளவுகோலிலே அது எத்தனை அளவு என்றுதான் சொல்லுகிறார்களே ஒழிய, இப்படி ஒன்று ஏற்பட போகிறது என்கின்ற முன்னறிவித்தலோ அதை பற்றிய அறிவோ ஞானமோ அவர்களிடத்தில் இல்லை, அதை பற்றி அவர்கள் சொல்லுவதும் இல்லை. இப்படி ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டதற்கு பிறகு சுனாமி வரப்போகிறது என்ற அறிவித்தலை கொடுப்பார்கள், சுனாமி வராது. பிறகு அவர்கள் அந்த அறிவித்தலை வாபஸ் வாங்குவார்கள், சுனாமி அச்சுறுத்தல் குறைந்துவிட்டது, அவரவர்களும் அவரவர்களுடைய இல்லங்களுக்கு செல்லுங்கள் என்ற அறிவித்தலை கொடுப்பார்கள், சற்று நேரத்திலே சுனாமி வந்திருக்கிறது. இவைகளெல்லாம் நாங்கள் ஊடகங்களினூடாக பார்க்கிறோம், இவைகளையெல்லாம் நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று வெட்டுக்கிளி என்கின்ற ஒரு சிறிய பூச்சியினுடைய தாக்கம் இன்று பல நாடுகளை அது தாக்கிக் கொண்டிருக்கிறது, அவர்களுடைய விவசாயங்களை அது அழித்துக் கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான மனிதர்களால் கணக்கிட முடியாத அளவு அந்த பூச்சிகளுடைய எண்ணிக்கை, கிலோமீட்டர் வேகத்தில் கிலோமீட்டர் கணக்கிலே அவைகள் வெகு தூரத்திலே பறந்து செல்கின்றன. அவைகளின் மூலமாக மனிதனுக்கு பெரும் பஞ்சம் ஏற்பட போகிறது என்றெல்லாம் பல நாடுகளிலே அவசரகால நிலைமையெல்லாம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதனை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் எங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சில விடயங்கள் இருக்கின்றன. என்னதான் மனிதன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்களை சொன்னாலும், இது இதனால் தான் ஏற்பட்டிருக்கிறது, இதற்குரிய தீர்வு இது என்று ஒரு மனிதன், ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர்களுடைய அறிவுக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு காரணங்களையும் தீர்வுகளையும் சொன்னாலும், இதனுடைய சரியான படிப்பினை என்ன, இதன் மூலமாக நாங்கள் உணர வேண்டிய விடயங்கள் என்ன என்பதை பற்றி முஸ்லீம்களாகிய நாங்கள், அல்லாஹையும் மறுமையினாலேயும் ஈமான் கொள்ளக்கூடிய நாங்கள் இதிலே பெற வேண்டிய படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறான நிகழ்வுகள் வெறுமனே எங்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் மாத்திரமல்ல, இதற்கு முன்னாலும் பல சமுதாயங்களுக்கு அல்லாஹு தஆலா இவ்வாறான நிகழ்வுகளை ஏற்படுத்தி காட்டியிருக்கிறார். அவர்களை திருத்துவதற்காக, அவர்கள் தங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வாறான சில நிகழ்வுகளை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். இதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வகத்தனஹும் ஃபில் அர்லி உமமா, இவர்களுக்கு முன்னால் பல சமுதாயங்களை நாங்கள் இந்த பூமியிலே உருவாக்கி இருக்கிறோம், மின்ஹுமுஸ் ஸாலிஹூன் வ மின்ஹும் தூன தாலிக், அவர்களிலே நல்லவர்களும் இருக்கிறார்கள், நல்லவர்கள் அல்லாதவர்களும் அவர்களிலே இருக்கிறார்கள், وَبَلَوْنَاهُمْ بِالْحَسَنَاتِ وَالسَّيِّئَاتِ, சில நல்ல விடயங்களை கொண்டும் நாங்கள் அவர்களை சோதித்தோம், அதே போன்று சில அவர்களுக்கு வெறுக்கப்படக்கூடிய தீமையான நோவினை தரக்கூடிய விடயங்களை கொண்டும் நாங்கள் அவர்களை சோதித்தோம். நோக்கம் என்னவென்றால், لَعَلَّهُمْ يَرْجِعُونَ, அவர்கள் தாங்கள் இருக்கக்கூடிய நிலையை மாற்றி தங்களுடைய நிலையை சரிபார்த்து அவர்கள் எங்களை நோக்கி திரும்பி வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் இப்படி செய்தோம் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆராஃப் எனும் அத்தியாயத்தின் 168வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே முன்னர் உள்ள அந்த சமுதாயங்களுக்கு அது ஏற்பட்டிருப்பதும், அதே போன்று இப்பொழுது நாங்கள் இருக்கக்கூடிய காலங்களிலே இவ்வாறான சோதனைகள் ஏற்படுவதன் மூலமாக ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் பாதிக்கப்படுவதும், ஒன்று, ஒரு மனிதன் நோய் மூலமாக பாதிக்கப்படலாம், அல்லது அவர்களுடைய தொழில்களை இழந்தவர்கள் பாதிக்கப்படலாம், தங்களுடைய வியாபாரத்தை செய்ய முடியாமல் அவர்கள் பாதிக்கப்படலாம், தாங்கள் உருவாக்கக்கூடிய உற்பத்தி பொருட்களையோ அல்லது விவசாய பொருட்களையோ சந்தைப்படுத்த முடியாமல் அவர்கள் பாதிக்கப்படலாம். இவ்வாறான எந்த ஒரு சோதனைகள் சிக்கல்கள் ஏற்பட்டாலும் இதனுடைய ஒரு தாக்கத்தின் மூலமாக ஏற்படுகிறது. இதனுடைய சரியான விடயம் என்ன என்பதை நாங்கள் சிந்தித்து எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பற்றி நாங்கள் சிந்தித்து படிப்பினை பெற வேண்டிய ஒவ்வொரு பொறுப்பு என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது. அதை நாங்கள் சரியாக அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா முதலாவதாக முதற்கட்டமாக இவ்வாறான சிறிய விடயங்களை கொடுப்பார். அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அதிலும் அவர்கள் படிப்பினை பெறவில்லை என்றால், திருந்தவில்லை என்றால், அல்லாஹு தஆலா இறுதி பிடியை பிடித்து விடுவார். அது ஒரு சமூகம் சார்ந்த பிடியாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட ரீதியிலே அவனுடைய மரணத்தை கொடுப்பதன் மூலமாக அல்லாஹு தஆலா பிடிக்கக்கூடிய பிடியாகவும் இருக்கலாம். இது எப்படிப்பட்ட ஒரு பிடியாக இருந்தாலும் இறுதி பிடியாக ஆகிவிட்டால் எங்களால் தப்ப முடியாது. இறுதிப்பிடி என்று ஒன்று வருவதற்கு முன்னால் நாங்கள் அன்றாடம் பார்க்கின்ற சில சோதனைகள், சில நிகழ்வுகள், எங்களுடைய அறிவுக்கு புலப்படாத வகையிலே நடக்கக்கூடிய இவ்வாறான சம்பவங்களை வைத்தெல்லாம் நாங்கள் சரியான படிப்பினைகளை பற்றி எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வலக்கத் அர்ஸல்னா இலா உமமின் மின் கபலிக், நபியே, இதற்கு முன்னால் பல சமுதாயங்களுக்கு நாங்கள் தூதர்களை அனுப்பி இருக்கிறோம். ஃபாஹத்னஹும் பில் பஸாஇ வல்லர்ரா, அவர்களுக்கு நாங்கள் பல்வேறு விதமான நோய்களை கொடுத்தும் அவர்களை நாங்கள் பிடித்தோம். அதே போன்று அவர்களுக்கு பொருளாதார ரீதியிலே பஞ்சங்களை ஏற்படுத்தியும் பசி பட்டினிகளின் மூலமாகவும் நாங்கள் அவர்களை பிடித்தோம். லஅல்லஹும் யதலர்ரவுன், இவ்வாறான நிகழ்வுகளுக்கு பிறகு அவர்கள் எங்களை நோக்கி பணிந்து வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதனை செய்தோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபலவுலா இஜ்ஜாஹும் பாசுனா தலர்ரவு, அவர்களுக்கு இவ்வாறான சிறிய சிறிய சோதனைகள் ஏற்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் எங்களை நோக்கி பணிந்து வந்திருக்க கூடாதா? என்றாலும் வலாக்கின் கசத் குலூபுகும், அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகி போயின, அதனை வைத்து அவர்கள் படிப்பினை பெறவில்லை. ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் காரணங்களை சொல்லிவிட்டு பேசாமல் இருந்து விட்டார். அதற்கு ஏதாவது தீர்வை கண்டுவிட்டு அவர்கள் பேசாமல் இருந்து விட்டார்கள். அதன் காரணமாக அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் எவ்வாறான நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும் அதிலே படிப்பினை பெறக்கூடிய அமைப்பிலே இல்லை, அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகிவிட்டன. நாங்கள் ஏன் படிப்பினை பெற வேண்டும்? இதிலே என்ன இருக்கிறது? எங்களுடைய செயல்பாடுகளிலே என்ன பிழை இருக்கிறது என்பதை ஷைத்தான் அவர்களுக்கு காட்டியதன் காரணமாக அவர்கள் செய்து கொண்டிருந்த விஷயங்களையே அவர்கள் நல்லதாக கருதி கொண்டிருந்தார். நாங்கள் செய்வது சரி, நாங்கள் திருந்துவதற்கு ஒன்றுமில்லை, நாங்கள் யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை, எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய எந்த விதமான ஒரு தேவையும் எங்களுக்கு இல்லை என்றுதான் அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஏற்கனவே தாங்கள் செய்து கொண்டிருந்த எத்தகைய செயல்களாக இருந்தாலும் அந்த செயல்கள் தான் சரி என்று அவர்களுக்கு ஷைத்தான் அவர்களுக்கு அழகுபடுத்திக் கொண்டிருந்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இத்தகையவர்களை நாங்கள் என்ன செய்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சிறிய சிறிய தண்டனைகளை கொடுத்து அவர்களை நாங்கள் பார்த்தோம், அவர்கள் திருந்தவில்லை, அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகி போயின. திடீரென்று நாங்கள் அவர்களை ஒட்டுமொத்தமாக பிடித்துக் கொண்டோம். அப்படி பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்கள் தப்புவதற்கு எந்த வழியையும் கண்டுகொள்ளவில்லை, அவர்கள் அப்படியே மடிந்து போனார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். எனவே இந்த விடயங்களை வைத்து நாங்களும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இவைகள் எல்லாம் ஏன் நிகழ்கிறது? இதற்குரிய அடிப்படைகள் என்ன?
இதன் மூலம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு எதை உணர்த்த நாடுகிறான், எங்களிடத்தில் என்ன பிழை இருக்கிறது, நாம் எவ்வாறான போக்கிலே போய்கொண்டிருக்கிறோம், உண்மையிலே நாம் அல்லாஹினுடைய அடிமைகளாக இந்த உலகத்திலே இருக்கிறோமா அல்லது உலகத்தினுடைய அடிமைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் எங்களை சிந்தித்து எங்களை மாற்ற வேண்டும், அல்லாஹினுடைய கட்டுப்பாட்டின்பால் நாங்கள் எங்களை திருப்ப வேண்டும் என்பதற்காக இவைகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறார். அதே போன்று ஒரு சில விடயங்களை பொறுத்தவரையிலே மனிதர்களுடைய கரங்களின் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மனிதர்களுடைய கரங்கள் சம்பாதித்துக் கொண்டதன் காரணமாக இந்த பூமியிலும் கடலிலும் குழப்பங்களும் சீர்கேடுகளும் வெளிப்பட்டு விட்டன என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏன், மனிதர்களுடைய கரங்கள் தேடுகின்றன, மனிதன் தீங்குகளை விளைவிக்கிறான், அவனுக்கே அவன் அழிவை ஏற்படுத்துகிறான், இவ்வாறான அழிவுகளின் மூலமாக அல்லாஹு தஆலா மனிதர்களை தாக்குகிறான். காரணம், லியுதீகஹும் பஅல்லதீ ஆமிலூ லஅல்லஹும் யர்ஜிஊன். அவர்கள் உணர வேண்டும், தாங்கள் செய்த பிழைகளால் தான் இவைகள் ஏற்படுகிறது என்பதை அவர்கள் உணர்ந்து லஅல்லஹும் யர்ஜிஊன், அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டின்பால் அல்லாஹ்வை நோக்கி அவர்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் செய்த அந்த செயல்களாலேயே அல்லாஹு தஆலா அவர்களை பிடிக்கிறான், தண்டிக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஒரு விடயத்தை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹுக்கு நாம் அடிபணிவதால், அல்லாஹுக்கு நாம் கட்டுப்படுவதால், அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை நாங்கள் ஏற்று நடப்பதால், அவர்களுடைய வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றுவதால் நாங்கள் ஒரு காலமும் இந்த பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்திவிட முடியாது, அதன் மூலமாக இந்த பூமி ஒரு காலமும் சீர்கட்டு விடாது, அதன் மூலமாக கடலிலே குழப்பங்கள் ஏற்பட முடியாது. குழப்பங்களும் சீர்கேடுகளும் எதனால் ஏற்படுகின்றன என்றால், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டை விட்டு மீறி, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டுப்பாட்டை விட்டு மீறி தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் தன்னுடைய சுயநலங்களுக்காக ஒவ்வொரு விடயங்களையும் அடுத்தவர்களை கூட பற்றி யோசிக்காமல், அவர்களை பற்றி கூட யோசிக்காமல், அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களாலும் தான் வைக்கக்கூடிய பொறியிலேயே மனிதர்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகின்றான். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. இதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமுதாயம், ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்தார். அவர்களை பொறுத்தவரையிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்களுக்கு நான் தெளிவான 9 அத்தாட்சிகளை காட்டேன், தெளிவான 9 அத்தாட்சிகள். அந்த எந்த ஒரு அத்தாட்சியும் வைத்து அவர்கள் படிப்பினை பெறவில்லை. ஒவ்வொரு அத்தாட்சியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்திலெல்லாம் அதை ஒவ்வொன்றை பார்த்தும் சூனியம் என்றுதான் சொன்னார். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒவ்வொரு அத்தாட்சியும் இன்னொன்றை விட பெரியது என்று அல்லாஹ் சொல்கிறான். அவ்வளவு தெளிவானவைகள். ஆனால் எப்படிப்பட்ட அடையாளத்தை அத்தாட்சி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் ரப்பிடமிருந்து கொண்டு வந்து நிரூபித்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. சொன்னார்கள், நீங்கள் எங்களை உங்களுடைய இந்த மாயாஜாலத்தின் மூலமாக, இந்த சூனியத்தின் மூலமாக உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் எங்களை கொண்டு வர பார்க்கிறீர்கள், அது முடியாது, நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு அத்தாட்சியை கொண்டு வந்தாலும் நாங்கள் உங்களை ஈமான் கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார். அந்த அத்தாட்சிகளுக்கு பிறகு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சிறிய சிறிய தண்டனைகளை அனுப்பினான். அதனை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், இந்த 9 அத்தாட்சிகளுக்கு பிறகு நாங்கள் அவர்களுக்கு முதலாவது வெள்ளத்தை அனுப்பினோம், அதனால் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு வல் ஜராத், வெட்டுக்கிளிகளை நாங்கள் அவர்களுக்கு சோதனைகளாக அனுப்பினோம். வெட்டுக்கிளிகள் எல்லாம் வந்து ஃபிரௌனுடைய அந்த சமூகத்தினுடைய அனைத்து விவசாயங்களையும் அழித்துக் கொண்டிருந்தது. அவைகளை நாங்கள் அனுப்பினோம். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வல் கும்மல் பேனை நாங்கள் அவர்களுக்கு அனுப்பினோம், வல்லஃபாதிய தவளைகளை அனுப்பினோம், அதே போன்று வத்தம் இரத்தங்களை அவர்களுக்கு தண்டனையாக அனுப்பினோம். இப்படி ஐந்து விதமான தண்டனைகளை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தோம். அந்த ஒவ்வொரு தண்டனையும் அவர்களுக்கு சிறிய சிறிய தண்டனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து, மூசாவே உங்களுடைய ரப்பு உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வதாக வாக்குறுதி அளித்திருக்கிறான் அல்லவா, எனவே எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனையை நீக்குவதற்காக உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுடைய பிரார்த்தனை மூலம் எங்களுக்கு இந்த சோதனை நீக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் உங்களை ஈமான் கொள்கிறோம் என்று சொன்னார்கள், எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்களை உங்களோடு நாங்கள் அனுப்புகிறோம் என்று ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாரும் வந்து சொன்னார்கள். ஒவ்வொரு தண்டனை வருகின்ற பொழுதும் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒவ்வொரு தண்டனையின் போதும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹு தஆலா நீக்கினான், அவர்கள் கடைசி வரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் மீறினார்கள். கடைசியிலே அல்லாஹு தஆலா என்ன செய்தான், அவர்களையும் ஃபிரௌனையும் அவனுடைய பட்டாளங்கள் அனைத்தையும் நடுக்கடலாக கொண்டு வந்து ஒரே அடியாக மூழ்கடித்து விட்டான். அந்த இடத்திலே ஃபிரௌன் சொன்னான், நான் இப்பொழுது எந்த ரப்பை பனு இஸ்ரவேலர்கள் மூசா ஹாரூன் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அந்த ரப்பை நான் ஈமான் கொள்கிறேன் என்று ஃபிரௌன் சொன்னான். அல்லாஹு தஆலா கேட்டான், நாளான் இப்பொழுதுதானா உனக்கு விசுவாசம் வந்தது, 9 அத்தாட்சிகள் உனக்கு காட்டப்பட்டது நீ சிந்திக்கவில்லை, 5 விதமான தண்டனைகள் வந்தது நீ சிந்திக்கவில்லை, இப்பொழுதுதானா நீ நடுக்கடலாக வைத்து ஈமான் கொள்கிறாய் என்று அல்லாஹ் கேட்டான். அவனுடைய ஈமானை அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கவில்லை. எனவே இவைகளெல்லாம் முன்னர் வாழ்ந்த நபிமார்களுடைய அந்த சம்பவங்கள் எல்லாம் எங்களுக்கு படிப்பினைகள். இதே போன்றுதான் அல்லாஹு தஆலா எங்களை பார்த்தும் சொல்கிறான், இது அவர்களோடு முடிந்து விடவில்லை, வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன், இவர்களையும் நிச்சயமாக நாங்கள் தண்டனை கொடுப்போம், இவர்களுக்கும் இவ்வாறான தண்டனைகளை நாங்கள் சுவைக்க செய்வோம், மிகப்பெரிய ஒரு தண்டனை வருவதற்கு முன்னால் சிறிய தண்டனைகளை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம், லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் எங்களை நோக்கி திரும்பி வர வேண்டும் என்பதற்காக. இன்று நாங்கள் அனுபவிக்கக்கூடிய தனி மனித ஒரு சோதனையாக இருக்கலாம், ஒரு சமூகம் சார்ந்த ஒரு சோதனையாக இருக்கலாம், இந்த சோதனைகளின் போதெல்லாம் எங்களை நாங்கள் தேற்றிக்கொள்ள வேண்டும், விழித்துக் கொள்ள வேண்டும், எங்களை சரிபார்க்க வேண்டும், உண்மையிலே நான் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறேனா, வரம்பு மீறிவிட்டேனா, ஷைத்தானுடைய பாதையிலே நான் போய்கொண்டிருக்கிறேனா, என்னுடைய போக்கு சரிதானா என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். ஒவ்வொரு நிகழ்வுகளின் போதும் ஒவ்வொரு சோதனைகளின் போதும் அல்லாஹு தஆலா ஒரு வேளை என்னை திருத்துவதற்காக நான் தௌபா செய்து மீள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா இதனை ஏற்படுத்திவிடக் கூடும், இதனை வைத்து நான் திருந்திக் கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்கள் ஏதோ காரணங்களை சொல்லலாம், இந்த நாட்டிலே இந்த பிழையால் உருவாகியது என்று அவர்கள் சொல்லலாம், அல்லது இந்த மனிதர்களால் தான் இது உருவானது என்று அவர்கள் காரணங்களை சொல்லலாம், இதற்கு இதை செய்யுங்கள் நீங்கள் தப்பிவிடுவீர்கள் என்று தீர்வுகளை சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அறியாத விதத்திலே நாங்கள் அவர்களை பிடிப்போம், அவர்களை பிடித்துக் கொண்டே இருப்போம், இன்ன கைதி மத்தீன், பிடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு சிறு காலங்களை கொடுப்போம், நீங்கள் திருந்துங்கள், உங்களை நீங்கள் மாற்றுங்கள், உங்களுடைய பிழைகளை நீங்கள் மாற்றி அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் வாருங்கள் என்று நாங்கள் தவணை கொடுப்போம், நிச்சயமாக எங்களுடைய இந்த சூழ்ச்சி உறுதியானது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே எத்தகைய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, தனி மனிதனாக என்னிலே ஏற்படக்கூடிய ஒரு சோதனைகள் ஒரு நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, முழு சமூகத்தையும் முழு உலகத்தையும் நாட்டையும் பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, அவை ஒவ்வொன்றிலும் படிப்பினை பெறக்கூடியதாக அதிலே உள்ள விடயங்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறி அதனை பற்றி சிந்தித்து அல்லாஹ்வின் பால் தௌபா செய்து மீளக்கூடியவர்களாக நாங்கள் ஒருவரும் மாற வேண்டும். வாக்குல கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வபஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். புத்தளம் பகுதிக்குரிய உலுஹியா பொறுப்பு சகோதரர் அஹமத் அவங்களோட கையில் இருக்குது. இப்போ அவங்க சொன்னாங்க, வந்து ஒரு மாட்டுக்கு நாலு பேர் சேர்ந்திருக்கிறாங்களா, இன்னும் மூணு பேர் சேர வேண்டி இருக்குதான். அப்போ மூணு பேருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாக. இப்போ சகோதரர்கள் அதில் முயற்சி ஒன்று செஞ்சுக்கிடுங்க. அடுத்தது வந்து எங்களோட கொள்கையை பற்றி தெரியும். குர்ஆன் ஹதீஸ்னாக சரியாக பின்பற்றணுங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற விஷயத்தில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய சக்திக்குட்பட்டவரை உங்களுக்கு முடிந்த அளவு நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹும் அல் குர்ஆன்ல சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அல்லாஹு தஆலா அதற்கு முடியுமானதையே தவிர ஏவுவதில்லை, நிர்பந்திப்பதில்லை அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி சிந்தனை இருக்கணும்னு சொல்லி சொன்னா, நான் உண்மையிலே அல்லாஹ் கட்டுப்படணும். குர்ஆன் சொல்லியிருக்கிறதன் பிரகாரம், ஹதீஸ்ல வந்திருக்கிறதன் பிரகாரம் என்னுடைய செயல்பாடுகள் இருக்கணும், என்னுடைய அமல் இபாதத்துகள் இருக்கணுங்கிறது ஒவ்வொரு முஸ்லீமுடைய ஒரு அடிப்படை விஷயம். அப்போ அதை அவர் நடைமுறைப்படுத்துவார். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் வந்து அதற்கு மாற்றமாக நிர்பந்திக்கப்படுகின்ற பொழுது, அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் அவர் அந்த குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக செய்ய போனால் அது பாவத்தில் வராது, அது நிர்பந்தம்ன்ற ஒரு பட்டியலில் தான் வரும். இதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் நன்றாக விளங்கிக் கொள்ளணும். இந்த அடிப்படையில் தான் தொழுகையில் ஜமாத்து தொழுகை தொழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் பின்னால் இருக்கக்கூடிய மாமூங்களுடைய சஃப்பு எப்படி இருக்கணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. எப்படி கால் காலோடு சேர்த்திருக்கணும், தோல் தோளோடு சேர்த்திருக்கணும், இடைவெளிகள் இருக்கக்கூடாது. இடைவெளிகள் எரிக்கிற நேரம் ஷைத்தான் வந்து சின்ன ஒரு ஆட்டுக்குட்டியை போல வந்து இருந்து அவன் தொழுகைகளை குழப்புவான். அதே போல ஒரு தூண் இருந்தால் கூட அந்த தூணுக்கு இடையில சஃப வைக்காதீங்க, அந்த தூணை விட்டு போட்டு அது வேறு இடத்துல வைங்க. இப்படின்னெல்லாம் சஃப் விடயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறான். இது அல்லாஹ்வோட உதவியை கொண்டு நாங்கள் அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு தான் வரோம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போதைக்கு உள்ள அந்த சூழல், இப்ப அரசாங்கத்தினால எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கட்டளைகள், பள்ளி நிர்வாகங்களுக்கு அவங்க போட்டிருக்கக்கூடிய ஆர்டர்கள், இதன் அடிப்படையில் நிர்பந்தம் என்ற அடிப்படையில் அதில் நாங்கள் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள நாங்கள் தள்ளப்படுறோம். என்ன, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அவங்க சஃப்களில் நிற்கிற நேரம், தொழுகைக்கு நிற்கிற நேரம் ஒரு மீட்டர் இடைவெளி இருக்கணும்னு சொல்லி அரசாங்கம் வலியுறுத்து. அதை அவங்க பார்க்குறாங்க. அதுகளில் மீற நேரம் வந்து தனிப்பட்டவங்க மீறினால் அவங்க வந்து அவங்களை பிடிச்சிட்டு போய்த்து பலவிதமான தண்டனைகள் சிக்கல்களுக்கு உட்படுத்துகிறாங்க. ஒரு பள்ளி நிர்வாகம் அதை சரியாக கவனிக்க இல்லை, கடைப்பிடிக்க இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த பள்ளிக்கு சீல் வைக்கிறது, அவங்க அந்த நிர்வாகத்தை கலைக்கிறது, அவங்களுக்கு அதிகாரம் இல்லாமல் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க ஈடுபடுறாங்க. இது ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை. எங்களில் யாருக்கும் ஒரு சகோதரருக்கு கூட நாங்கள் ஜமாத்தா தொழுற நேரம் சஃப்ல இடைவெளி விடணுங்கிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை.
எங்களை மனசு அது விரும்ப மாட்டேங்குது. ஏன்டா நாங்கள் இவ்வளோ காலம் கடைப்பிடிச்ச ஒரு விஷயம், ஆனால் இப்படி மனம் விரும்பாத நேரத்தில் நாங்கள் எங்களோட வெறுப்புக்கு மத்தியில் செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் நிர்பந்தம்னு பேர். இப்போ இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இது ஒரு நிர்பந்தம், ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதுக்காக நாங்கள் சஃபை புறக்கணிக்கிறோங்கிறதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சுன்னாவை வழிமுறையை நாங்கள் நிராகரிக்கிறோங்கிறதோ வராது. அது இல்லை எங்கள் சப்ஜெக்ட். இது எந்த வாசலில் நுழையுதுன்னு சொல்லி சொன்னால் நிர்பந்தம்ன்ற ஒரு நிலைமைக்குள்ளே நாங்கள் உள்ளாக்கப்படுறோம். இப்போ நிர்பந்தம்னு உள்ளாக்கப்படுற நேரம் நாங்கள் இந்த அமைப்பில் தான் எங்களோட ஜமாஅத்து தொழுகை அமைக்கணுங்கிறது அரசாங்கம் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதன்படி நாங்கள் செஞ்சு தான் ஆக வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. அப்படி நாங்கள் செய்யவில்லை என்றால் நான் மேலே சொன்ன மாதிரி நாங்கள் பலவிதமான சிக்கல்களுக்கு உட்படுத்தப்படலாம், தடை செய்யப்படலாம், வேறு ஏதாவது ஒரு பாதிப்புக்கு நாங்கள் உட்படுத்தப்படலாம். எங்களை எங்களோட பிள்ளை குட்டிகளை கொண்டு போய்த்து அவங்க வேறு ஏதாவது ஒரு முகாமில் கொண்டு போய் போட்டு விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதில் இதை நாங்கள் சரியாக விளங்கிக்கொள்ளணும். அதே நேரத்தில் நாங்கள் ஒரு விஷயத்தை சிந்திக்கணும், இதை காரணமாக வச்சு நாங்கள் ஜமாத்து தொழுகையோ பள்ளியை உயிர்ப்பிக்கிறதோ நாங்கள் விட்டுட்டு இருக்கவும் இல்லை. அது வேறு பக்கத்தால் எங்களுக்கு மத்தியில் வேறு பாதிப்புகள் ஏற்படுத்து. இதை நாங்கள் காரணம் காட்டி ஒரு ஜமாத்து தொழுகை நாங்கள் பள்ளியில் தொழுகிறதே இல்லை, வாங்க சொல்லதும் இல்லை, அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதுக்கும் ஹதீஸ் வந்து தான் இருக்குது. யார் மூணு பேர் இருந்து ஒரு கிராமத்தில் அல்லது ஒரு ஊரில் அவங்களுக்கு மத்தியில் பாங்கு சொல்லப்படாமலும் இக்காம சொல்லப்படாமலும் அவர்களுக்கு மத்தியில் ஜமாத்து தொழுகை நடாத்தப்படாமலும் இருந்தால் அவர்களை ஷைத்தான் ஆதிக்கம் கொண்டே தவிர இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ நாம் இதை யோசிக்கிறதா இதை யோசிக்கிறதா, ஏதாவது ஒரு முடிவுக்கு தான் நாங்கள் வரோம். அப்படி பார்க்குற நேரம் அப்போ ஜமாத்து தொழுகை இவ்வளவு பேர் இருந்துக்கிட்டு நாங்கள் ஜமாத்து தொழுகைன்னு ஒன்று செய்யலைன்னு சொல்லி சொன்னால் அங்கேயும் ஷைத்தானுடைய ஆக்கிரமிப்பு இருக்கு. அதே நேரத்தில் வந்து சஃபில் நாங்கள் நிற்கிறோம், சஃபில் நிற்கக்குள்ள வந்து இடையில வந்து ஷைத்தான் நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதில் இடைவெளி விடுற நேரம். இதில் அல்லாஹு தஆலா எங்களோட நோக்கங்கள் எங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் அறிந்தோம். அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும் நாங்கள் இவ்வாறான ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே நாங்கள் உள்ளாக்கப்படுறது. அதனால் யாரும் இதில் சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாற்றி போட்டாங்க, அவங்கள மாதிரி இவங்களும் செய்கிறாங்க, சஃப் விஷயத்தை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் யோசிக்க தேவையில்லை. நிர்பந்தமான ஒரு நிலைமை. இந்த நிலைமை எப்போ சீராகுதோ இந்த சஃப் விஷயத்தை முதலாவது நாங்கள் சீராக்கக்கூடியவங்களில் நாங்கள் முதலாவதாக்க அப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம். இலங்கை அரசாங்கம் கூட என்ன சொல்லியிருக்குது, எப்போ உலக சுகாதார ஸ்தாபனம் WHO உலகத்தில் கொரோனா அச்சுறுத்தல் இல்லைன்னு சொல்லுதோ அது வரைக்கும் இந்த சட்டங்கள் நாட்டில் இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கு ஜனாதிபதி சொல்வார், அரசாங்கம் சொல்லுது. அவள் இவங்களோட எப்போ இந்த அச்சுறுத்தல் நீங்கிறது, எப்போ அவங்க இந்த கட்டுப்பாடுகளை நீக்கிறது, எப்போ நாங்கள் ஜமாத்தா பள்ளிகளில் தொழுகிறது, எப்போ ஜும்மா தொழுகிறது, எப்போ எங்களோட இபாதத்துகளை செய்கிறது, இப்போ இதுகளையெல்லாம் நாங்கள் பார்த்துத்தான் எங்களுக்கு கூட கடுகளவும் விருப்பம் இல்லை இந்த மாதிரியான மார்க்க விஷயங்களமோ இது செய்கிறதுக்கு. ஆனால் நிர்பந்திக்கப்படுற நேரம் விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தையும் நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறதுனால நாங்கள் செஞ்சு ஆக வேண்டிய இந்த ஒரு சூழ்நிலைக்கு இல்லை நாங்கள் இருக்கிறதுனால இதை நாங்கள் பெருசாக அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு மத்தியில் நாங்கள் சர்ச்சைப்பட்டு கொள்ள வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லை. யாரும் அந்த ஜமாத்தோடு சேராமல் அவங்க தனியே இன்னொரு ஜமாத்து பின்னுக்கு தொழுவுற வேண்டிய எந்த ஒரு தேவையும் கிடையாது. அது நிர்வாக விஷயங்களும் இருந்ததாப்போம், அதில் நாம் கவனமாயிருக்கணும். ஒரு ஜமாத்துடைய ஒரு தலைவர் ஒரு அமீருக்கு தெரியும் எப்படி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சில கட்டுப்பாடுகளை போடுவாங்க. அதுக்குரிய காரணங்கள் எங்களுக்கு தெளிவாக இருக்குது, தெளிவாக தெரியாமல் இல்லை, தெரியும். இப்படி இருந்துக்கிட்டு நாங்கள் அதுக்கு மாற்றமாக நாங்கள் வேறையாக பின்னுக்கு நின்று இருந்துட்டு நாம் புறவு வந்து ஜமாத்தாக வேறையாக நாங்கள் சேர்ந்து இருந்துட்டு தொழுகிறது, அவங்க தொழுகிறத்துல சில நேரம் அவங்களுக்கு பாதிப்பு இல்லாட்டி கூட அந்த பள்ளி நிர்வாகம் அந்த பள்ளியிட தலைமைத்துவம் யார், எப்படி நீங்கள் இவங்களை விட்டீங்க, எப்படி நீங்கள் அனுமதிச்சிங்க, உங்களோட கட்டுப்பாட்டில் இல்லையா அப்படின்றெல்லாம் அவங்க எங்களில் கேள்விகளை கேட்பாங்க. அந்த உரிய நிர்வாகிகள்கிட்ட கேள்விகளை கேட்பாங்க. இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள நிர்பந்தம் என்ற அடிப்படையில் நாங்கள் எங்கட இந்த தொழுகைகள் இதுகளை இந்த ஜமாஅத் தொழுகையில் நாங்கள் அமைச்சு கொள்கிறோம். இது நாங்கள் மார்க்க விஷயத்தில் கையடிக்கிறதாகவோ அது ஒரு ஹராத்த ஹலாலாக்குறதாகவோ ஒரு ஹலால ஹராமாக்குறது சப்ஜெக்டுக்குள்ளே இது வராது. இது நிர்பந்தம்ன்ற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே தான் வரும். உதாரணத்துக்கு சொல்லதாக இருந்தால், அல்லாஹ் குர்ஆனில் பன்றி இறைச்சியை ஹராமாக்குறான். அதே பன்றி இறைச்சி அல்லாஹு தஆலா சொன்னால் நிர்பந்தத்துக்கு உள்ளானால் நீங்கள் சாப்பிடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நிர்பந்தத்துக்குள்ளே ஒரு ஆள் உள்ளாக நேரம் பன்றி இறைச்சி அவர் சாப்பிட்றார். அப்போ அந்த நேரம் வந்து இவர் பாருங்களேன் பண்டி அரிச்சி சாப்பிட்டாரு, இவர் பண்டி எவ்வளோ ஹராம்னு வந்திருக்குது, இவர் சாப்பிட்றாருன்னு நாங்கள் குறை சொல்கிறது இல்லை. அவர் என்ன சூழ்நிலை அவர்கிட்ட, அவர் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார் அந்த இடத்துல. அல்லாஹு தஆலா இந்த நிர்பந்தத்தில் அனுமதி கொடுக்குறான். அதே போலதான் இந்த நிர்பந்தம்ங்கிறது நாங்கள் எங்களோட சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியாக்க அவ்வளோ பேருக்கும் தெரியும். இப்படியான ஒரு கட்டுப்பாடு நாட்டில் இருக்குது, முழு உலகத்திலையும் இருக்குது. அப்போ இதுக்கு நாங்கள் ஈடு கொடுத்து தான் போகணும். இதை நாங்கள் மாறு செய்கிற நேரம் எங்களுக்கு என்ன என்ன விளைவுகள் ஏற்படுத்தப்படும் எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நாமும் அதில் முரண்படணும், அதில் சர்ச்சைப்படணும், வித்தியாசமாக நாங்கள் சிந்திக்கணும். அல்லாஹு தஆலா எங்களோட உள்ளங்களை அறிந்தவன் அல்லாஹ். இன்னஹு அலீமுன் பிதாதி சுதூர். எங்களோட உள்ளம் எப்படி விரும்புது, நாங்கள் ஏன் இந்த விஷயத்தை செய்கிறோங்கிறது அல்லாஹுக்கு நல்லா தெரியும். அப்போ நாம் இதில் சங்கடப்பட வேண்டிய எந்த ஒரு இதுவும் இல்லை. நாங்கள் இன்ஷாலா இது அப்புறம் எங்களை ஜும்மாக்களை தொடர்ந்தாலாக செய்யலாம். இதுக்குட்பட்டு பெண்கள் பயான்களை செய்யலாம். திடீர்னு ஏதாவது நாங்கள் வளமையாக நடத்தக்கூடிய புதங்கள்மை உபதேசங்கள் இதை இது இவைகளை கூட செய்யலாம். எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய போய்த்து கடைசி எல்லாத்தையும் விட வேண்டி வருவோம். அதே போல் அது ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைக்குள் எங்களை வந்து தள்ளிவிட்டு. இப்போ இதுகளை நீங்கள் ஒருத்தரும் சிந்தித்து நடந்துக்கிடுங்க. இதில் கருத்து மோதல்கள் கொண்டு கொள்ளாதீங்க. இந்த விஷயத்தில் ஜமாத்துக்கு ஜமாத் நிர்வாகங்களுக்கு சரியாக நீங்கள் கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்கள். அப்போ உலகியா விஷயம் மறந்துடாதீங்க. முடியுமானவரோ ஒவ்வொரு சவர்களும் அதில் கலந்து உலகியா விஷயத்தில் ஈடுபடுறதுக்கு முயற்சி செய்யும். அடுத்தது வந்து 15 வயசுக்குட்பட்ட பிள்ளைகளை ஜும்மாவுக்கு அழைத்து வரதை தவிர்த்துக்கிடுங்க. அதுவும் அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள்ல இருக்குது, இது ஏற்கனவே சொல்லப்பட்டு இருக்குது. ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, 15 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை ஜும்மாவுடைய அந்த இடம் நெருக்கடி இருக்குது தானே, இந்த இடத்துல தவித்து கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ் எதிர் வரக்கூடிய காலங்கள். அடுத்தது வந்து மாஸ்க் வந்து கட்டாயம் அடிச்சுட்டு வாங்க. மாஸ்க் வந்து போட்டுட்டு வாங்க. மாஸ்க்கும் வந்து ரொம்ப வலியுறுத்தப்படுது. மாஸ்க் இல்லாதவங்க இந்த மாதிரியான தண்டனைகளுக்கு 14 நாள் தனிமைப்படுத்தல், அதே போல் வேற எங்கேயாவது சரி ஒதுக்கி வைத்தல், இந்த மாதிரியான தண்டனைகளுக்கு அவங்க உட்படுத்தப்படுறதாக நான் கேள்விப்படுறோம். சமீபத்தில் கூட பேருவலையில் உள்ள ஒரு பள்ளிக்குள்ளே பூந்து அதுக்குள்ளே மாஸ்க் இல்லாதவங்களுக்கு 7500 என்னமோ தண்டனை கொடுத்துருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கணும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எங்களோட வசீர் சோதரர் டிபி ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க டிக்கெட் வெட்டி இப்போ வீட்டில் வந்திருக்கிறாங்க. எல்லா முஸ்லீம்களுக்கும் அவங்க சலாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்காக இன்ஷா அல்லாஹ் துஆ செஞ்சுக்கிடுங்க. என்ன சொன்னீங்க? சரி. அடுத்து வந்து அரஃபாவுடைய நோன்பு இருக்குது, அதாவது பிறை 9, துல்ஹஜ் பிறை 9, வெள்ளிக்கிழமை நோன்பு வரும். அதாவது வெள்ளிக்கிழமை நாங்கள் நோன்போடு இருக்கணும். அப்போ இந்த நோன்புக்கு தனி சிறப்புகள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட நேரம் இந்த நோன்புக்குரிய சிறப்பு என்னான்னு கேட்கப்பட்ட நேரம் சொன்னாங்க, முந்தின வருடம் அதே போல் அடுத்து வரக்கூடிய வருடத்தினுடைய பாவங்களை அது போக்கிவிடும், அழித்துவிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ 2 வருஷத்துடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு இன்னொன்றும் சிறப்புன்னு அந்த நோன்புக்கு இருக்குது. அந்த நோன்பையும் புடிச்சு கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.